It's story time.
அரக்கன் கடத்திக்கிட்டு போன ஒரு நாட்டோட இளவரசிய காப்பாத்த முடிஞ்சுதான்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. கோதாவரி நதியோட மேற்கு பகுதியில் விசால்பூர்னு ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு வீரேந்திரன். வீரேந்திரனுக்கு ஒரே பொண்ணு, அவ தான் அந்த நாட்டோட இளவரசி விசாகலா. விசாகலா ரொம்ப அழகா இருந்ததுனாலையும் அவளை திருமணம் செஞ்சுக்கிட்டா அடுத்து விசால்பூருக்கு ராஜா ஆயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்திலையும் ஏராளமான இளவரசர்கள் விசாகலாவை திருமணம் செஞ்சுக்க நினைச்சாங்க. வீரேந்திரனும் அவர் பங்குக்கு விசாகலாவோட சுயம்பரத்தை எப்படி நடத்தலாம் அப்படின்னு அமைச்சர்களோட சேர்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த நாட்டில் இருக்கிற எல்லாரும் விசாகலாவோட சுயம்வரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு நாள் விசாகலா காணாம போயிட்டாங்க. அரண்மனையில எங்க தேடி பார்த்தும் விசாகலாவை கண்டுபிடிக்கவே முடியல. ராஜா வீரேந்திரன் உடனே 1000 போர் வீரர்களை வர சொல்லி அவங்கள எல்லா திசையிலையும் அனுப்பி விசாகலாவை தேடுறதுக்கு சொன்னாரு. அவங்கள மட்டும் நம்பாம 1 மாசத்துக்கு வீரேந்திரன் தானும் நாடு முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு விசாகலாவை தேடி கண்டுபிடிக்க முடியாம சோர்ந்து போய் மறுபடியும் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாரு. இளவரசிய தேடி வேற வேற நாடுகளுக்கு போன போர் வீரர்கள் எல்லாரும் இளவரசிய கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி திரும்ப வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த நாட்டோட அமைச்சர் மதிவாணன் வீரேந்திரன் கிட்ட சொன்னாரு, நாம மந்திரவாதிகளை வரவழைச்சு விசாகலா எந்த இடத்துல இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு மை போட்டு கண்டுபிடிக்க சொல்லலாம். அவங்க சொல்றத வச்சு அடுத்த கட்ட நடவடிக்கையை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. வீரேந்திரனும் சில மந்திரவாதிகளை வரவழைச்சு மை போட்டு பார்த்ததுல மந்திரக்காடான்னு ஒரு அரக்கன் இளவரசி விசாகலாவை தூக்கிக்கிட்டு போயிருக்கிறது தெரிஞ்சிச்சு. விசால்பூர் நாட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு காட்டு குகையில மந்திரக்காடான் விசாகலாவை சிறை வச்சிருக்கிறதும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விசாகலாவை திருமணம் செஞ்சுக்க அவன் முடிவு செஞ்சிருக்கிறதையும் பத்தி தெரிஞ்சுகிட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. ராஜா வீரேந்திரன் ஏற்கனவே மந்திரக்காடான் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாரு. அவங்கிட்ட மாட்டிக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள உயிரோட காப்பாத்தவே முடியாது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. மந்திரவாதிகள் சொன்னதிலேயே வீரேந்திரனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்த ஒரு விஷயம், மந்திரக்காடானால சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் திருமணம் செஞ்சுக்க முடியும், சித்ரா பௌர்ணமிக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான். இந்த 3 மாசத்துக்குள்ள இளவரசி விசாகலாவை மந்திரக்காடான்கிட்டேந்து எப்படியாவது காப்பாத்தணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அவரு மதிவாணன் கூட ஆலோசனை செஞ்சப்போ மதிவாணன் சொன்னாரு, எப்படியும் இளவரசியோட சுயம்வரத்துக்கு நாம ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அதனால இளவரசியை யார் மந்திரக்காடான்கிட்டேந்து காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வராங்களோ அவங்களுக்கே இளவரசிய திருமணம் செஞ்சு கொடுத்துடலாம். இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டா யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இளவரசிய மீட்டு கூட்டிக்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. ராஜா இந்த அறிவிப்பை வெளியிட்டதும் அந்த நாட்டோட படை தளபதி மலையன், நானே நேரடியா போய் மந்திரக்காடான்கிட்டேந்து இளவரசிய மீட்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. மந்திரக்காடான் இருந்த காட்டு குகைக்கு போறதுக்கு 2 பெரிய மலைகளுக்கு நடுவுல குறுகலான ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருந்துச்சு. மலையன் அந்த குறுகலான வழியை தாண்டி போன 3வது நாள் மந்திரக்காடான் மலையனை பிடிச்சு தின்னுட்டான் அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் விசால்பூருக்கு வந்து சேர்ந்துச்சு. ஆனாலும் இளவரசிய மீட்கிற முயற்சியில பல நாட்டு இளவரசர்களும் பல போர் வீரர்களும் மந்திரக்காடான தேடி போக ஆரம்பிச்சாங்க. விசால்பூர் நாட்டில் விஜயச்சந்திரன்னு ஒரு பெரிய போர் வீரன் இருந்தான். அவன் எல்லாருக்கும் முன்னாடி போய் 2 மலைகளுக்கு நடுவில் இருந்த அந்த குறுகலான பாதைக்கு முன்னாடி நின்னுகிட்டான். அந்த குறுகலான பாதை வழியா மந்திரக்காடான தேடி போற எல்லா வீரர்கள்கிட்டையும், மந்திரக்காடான தோற்கடிக்கிறது அவ்வளவு சுலபமான வேலையில்லை, அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சண்டை போட்டு என்ன தோற்கடிச்சுட்டு அதுக்கு அப்புறமா இந்த குறுகலான பாதை வழியா மந்திரக்காடான் இருக்கிற இடத்துக்கு போங்க, மந்திரக்காடானோட சண்டை போடுற அளவுக்கு நிஜமாவே உங்களுக்கு தகுதி இருக்காங்கிறத நான் பாக்கிறேன் அப்படின்னு சவால் விட ஆரம்பிச்சான். அவனோட சண்டை போடுற எல்லாரையும் தோக்கடிச்சு மறுபடியும் அவன் திருப்பி அனுப்பினானே தவிர, அந்த குறுகலான பாதையை தாண்டி யாரையும் போறதுக்கு அவன் அனுமதிக்கவே இல்லை. இந்த செய்தி ராஜா வீரேந்திரனுக்கு தெரிஞ்சதும் அவருக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. ஒன்னு விஜயச்சந்திரன் தானே போய் மந்திரக்காடானோட சண்டை போட்டு அவனை தோக்கடிக்கணும், இல்லைன்னா அங்க போறவங்களையாவது அவன் மந்திரக்காடான்கிட்ட போறதுக்கு அனுமதிக்கணும். இது ரெண்டுமே செய்யாம அந்த வழியா போறவங்களை தடுத்து நிறுத்துறதுல அவனுக்கு என்ன கிடைக்க போகுது, அவன் ஏன் இப்படி செய்யறான்னு புரியாம ராஜா ரொம்பவே குழம்பி போனாரு. அவர் அமைச்சர் மதிவாணன்கிட்ட இத பத்தி பேசினப்போ, நானும் அந்த வீரனை பத்தி கேள்விப்பட்டேன், அவனை பத்தின எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுகிட்டு வர்றதுக்காக நான் நம்ம ஒற்றர் படை வீரர்களை அனுப்பியிருக்கேன், அவங்க கொண்டு வர்ற தகவலை வச்சு மேல என்ன செய்யலான்னு முடிவு செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாள் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒற்றர் படை தலைவன் விஜயச்சந்திரனை பத்தின தகவல்களை தெரிஞ்சுகிட்டு வந்தான். விஜயச்சந்திரனோட அப்பா வீரேந்திரனோட படைப்பிரிவுல போர் வீரனா இருந்து ஒரு போர்ல இறந்து போயிட்டாரு. அவரு இறந்து போகும்போது விஜயச்சந்திரனுக்கு 5 வயசுதான் ஆயிருந்துச்சு. ஆனா விஜயச்சந்திரன் வளர்ந்து பெரியவனானதும் போர் கலைகள் எல்லாத்தையும் நல்லாவே கத்துக்கிட்டான். அதுக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அவன் இந்த நாட்டுல இல்லாம இமயமலை பகுதியில முனிவர்களோட தங்கி இருந்து அவங்க கிட்டேந்து சில அரிய கலைகளையும் கத்துக்கிட்டு வந்திருக்கான். ஆனா அவன் ஏன் நம்ம நாட்டுக்கு எதிராக இப்படி திரும்பினான்னு தெரியல அப்படின்னு சொன்னான். ராஜா எதுவும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அமைச்சர் மதிவாணன் அவர்கிட்ட, நாம விஜயச்சந்திரனோட அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ராஜாவை கூட்டிக்கிட்டு விஜயச்சந்திரனோட வீட்டுக்கு வந்தாரு. ராஜாவே தன்னோட வீடு தேடி வந்ததும் விஜயச்சந்திரனோட அம்மாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு. ராஜா அவங்க கிட்ட, உங்க பையன் விஜயச்சந்திரன் நம்ம நாட்டுக்கு எதிரா துரோகம் செய்யறான், அதுக்கான காரணம் என்னங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா விஜயச்சந்திரனோட அம்மா அவர்கிட்ட, நீங்க சொல்றது சரியில்லை, எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ராஜ விஸ்வாசம் ரொம்பவே அதிகமாயிருக்கு, என்னோட கணவர் கூட உங்க படைப்பிரிவுல இருந்துதான் போர்ல இறந்து போனாரு, நானும் இத சொல்லி சொல்லியே விஜயச்சந்திரனை ஒரு மிகப்பெரிய வீரனா வளர்த்திருக்கேன், அவன் இந்த நாட்டுக்கு எதிரா திரும்பவே மாட்டான் அப்படின்னு உறுதியா சொன்னாங்க. இப்ப ராஜா அவங்க கிட்ட, அப்படின்னா விஜயச்சந்திரன் ஏன் அந்த குறுகலான பாதைக்கு முன்னாடி நின்னுகிட்டு அங்க போறவங்கள எல்லாரையும் தடுத்து நிறுத்தறான் அப்படின்னு கேட்டாரு. இப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் மந்திரக்காடான எதிர்க்க போறேன், அதுக்கு உங்களோட ஆசி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு விஜயச்சந்திரன் எங்கிட்ட வந்து ஆசி வாங்கிக்கிட்டு இங்கேந்து கிளம்பி போனான். ஆனா அவன் ஏன் மத்தவங்களை தடுத்து நிறுத்துறாங்கறத நீங்க அவங்கிட்ட தான் கேட்கணும், எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப மதிவாணன் வீரேந்திரன் கிட்ட சொன்னாரு, சரி வாங்க, நாம ரெண்டு பேரும் மாறு வேஷத்துல அங்க போய் விஜயச்சந்திரனோட இந்த செயலுக்கு காரணம் என்னங்கறத கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி வீரேந்திரனையும் கூட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் விவசாயிகள் மாதிரி மாறு வேஷத்துல விஜயச்சந்திரன் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் அங்க போன நேரத்துல விஜயச்சந்திரன் ஒரு இளவரசனோட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். அந்த இளவரசனால விஜயச்சந்திரனோட ரொம்ப நேரத்துக்கு போர் செய்ய முடியல, தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அந்த இளவரசன் அங்கேருந்து ஓடி போயிட்டான். தான் சண்டை போடுறத ரெண்டு விவசாயிகள் வேடிக்கை பார்க்கறத பார்த்துட்டு விஜயச்சந்திரன் அவங்க கிட்ட, அப்பாடா இன்னொரு வீரனையும் அடிச்சு துரத்தியாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க வந்து உக்காந்துகிட்டான். இப்ப மதிவாணன் அவங்கிட்ட, நீ இங்க உக்காந்து என்ன செஞ்சுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு விஜயச்சந்திரன் சொன்னான், விசால்பூர்லேருந்து வர வீரர்கள் எவ்வளவு வீரத்தோட இருக்காங்கன்னு நான் சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இப்ப மதிவாணன் அவங்கிட்ட, இதை செய்ய வேண்டியது இந்த நாட்டு ராஜாவோ இல்ல இந்த நாட்டு படைத்தளபதியோ தானே, அதை நீ ஏன் செஞ்சுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு. இப்ப விஜயச்சந்திரன் அவங்க கிட்ட சொன்னான், உங்களுக்கு தெரியாது, இந்த குறுகலான பாதை வழியா போனா அங்க மந்திரக்காடான்னு ஒரு மிகப்பெரிய அரக்கன் இருக்கான், இங்கேந்து போற வீரர்கள் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு சாகக்கூடாதுங்கிறதுனாலதான் நான் இங்க நின்னுகிட்டு அவங்களோட சண்டை போட்டு அவங்கள திருப்பி அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொன்னான். இப்ப மதிவாணன் அவங்கிட்ட, நீ தடுக்காம இருந்தா அதுல யாராவது ஒரு வீரன் மந்திரக்காடானோட போர் செஞ்சு ஜெயிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமே அப்படின்னு கேட்டாரு. விஜயச்சந்திரன் அவர்கிட்ட, என்னையே போர்ல ஜெயிக்க முடியாதவன் மந்திரக்காடானா எப்படி போர்ல ஜெயிப்பான் அப்படின்னு திரும்ப கேட்டான். அமைச்சர் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ராஜா விஜயச்சந்திரன் கிட்ட, அப்படின்னா மந்திரக்காடானா யாராலையும் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு கேட்டாரு. இப்ப விஜயச்சந்திரன் ராஜா கிட்ட, ஏன் முடியாது, என்னால அது கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா நீ ஏன் மந்திரக்காடானோட போர் செய்யாம இங்க நின்னுகிட்டு வர்றவங்களையும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு அமைச்சர் அவங்கிட்ட கேட்டாரு. இப்ப விஜயச்சந்திரன் அவர்கிட்ட சொன்னான், என்னால மந்திரக்காடான எதிர்த்து இளவரசிய திரும்ப மீட்டுக்கிட்டு வர முடியும், ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. நான் போர்க்கலைகளை எல்லாம் நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு இமயமலையில முனிவர்கள் கூட தங்கியிருந்தேன். அவங்க கிட்டேந்து நிறைய அபூர்வ கலைகளையும் கத்துக்கிட்டேன். எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா என்னால அரக்கர்களையும் போர் செஞ்சு ஜெயிக்க முடியும். இந்த அபூர்வ சக்தி எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் இந்த நாட்டுக்கே திரும்ப வந்து படைப்பிரிவில் ஒரு போர் வீரனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் திரும்ப நம்ம நாட்டுக்கு வந்தேன். நான் காட்டு வழியா வந்துகிட்டு இருக்கும் போது திருடர்கள் கூட்டத்தோட தலைவனுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. விருப்பமில்லாத ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்யறான்னு தெரிஞ்ச உடனே நான் தலையிட்டு அந்த திருடர்களை எல்லாரையும் அங்கேருந்து அடிச்சு துரத்தி விட்டேன். அப்ப அந்த பெண்ணோட அப்பா என் மகளை திருமணம் செஞ்சுக்க போறதா சொல்லி ஊர் மக்கள் முன்னாடி எங்களை அடிச்சு துன்புறுத்தி வலுக்கட்டாயமா இந்த திருடர்கள் தலைவன் இழுத்துக்கிட்டு வந்துட்டான். அதனால இனிமே நாங்க ஊருக்கு திரும்ப போனாலும் என்னோட மகளுக்கு திருமணம் நடக்காது. உனக்கு பிடிச்சிருந்தா என்னோட மகளை நீயே திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. எனக்கும் அந்த பெண்ணை பிடிச்சிருந்துச்சு, அந்த பெண்ணுக்கும் என்ன பிடிச்சிருந்துச்சு. அதனால எங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் அப்பவே நடந்துச்சு. திருமணம் முடிச்சு அவளை நான் ஊருக்கு கூட்டிக்கிட்டு வரும்போது திடீர்னு மந்திரக்காடான் என்னோட மனைவிய தூக்கிக்கிட்டு போயிட்டான். வர்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பல பெண்களை அவன் திருமணம் செஞ்சுக்க போறதா எனக்கு தெரிய வந்துச்சு. எங்க அம்மா கிட்ட ஆசி வாங்கிக்கிட்டு மந்திரக்காடான எதிர்க்கலான்னு நான் கிளம்பும் போதுதான் இந்த நாட்டு ராஜா ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. மந்திரக்காடான ஜெயிச்சு இளவரசிய திரும்ப கூட்டிக்கிட்டு வர்றவங்களுக்கே அவளை திருமணம் செஞ்சு வைக்கிறதா அவரு ஒரு அறிவிப்பை வெளியிட்டதும் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிட்டதுனால என்னால இளவரசிய திருமணம் செஞ்சுக்க முடியாது. அதே நேரத்துல இந்த நாட்டு போர் வீரர்களை மந்திரக்காடானுக்கு பலி கொடுக்கவும் முடியாது. அதனாலதான் இங்க நின்னுகிட்டு வர்ற வீரர்களோட சண்டை போட்டு அவங்கள எல்லாரையும் திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்கேன். ராஜாவுக்கு இது எப்படியாவது தெரிஞ்சு மந்திரக்காடனை கொன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கே நான் இந்த குறுகலான பாதையை தாண்டி போய் மந்திரக்காடான போர்ல ஜெயிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். இப்ப ராஜா தன்னோட மாறு வேஷத்தை கலைச்சு, நான் தான் இந்த நாட்டோட ராஜா, உன்னோட நேர்மைய நான் ரொம்பவே பாராட்டுறேன். நீ இப்பவே இந்த குறுகலான பாதை வழியா போய் மந்திரக்காடான ஜெயிச்சு உன்னோட மனைவியையும் என்னோட மகளையும் மந்திரக்காடானால சிறைபிடிக்கப்பட்டிருக்கிற மற்ற பெண்களையும் மீட்டுக்கிட்டு வா. நீ இளவரசிய திருமணம் செஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொன்னாரு. விஜயச்சந்திரனும் ராஜாவை வணங்கிட்டு உடனே அந்த குறுகலான பாதை வழியா போய் மந்திரக்காடான போர்ல ஜெயிச்சு 20 பெண்களை மீட்டுக்கிட்டு வந்தான். ராஜாவும் அவனோட வீரத்தை பாராட்டி அவனுக்கு ஏராளமான பரிசுகளையும் கொடுத்து ஏற்கனவே மலையன் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நாட்டோட தளபதி பதவியையும் விஜயச்சந்திரனுக்கே கொடுத்தாரு.
இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.